இனிமையாக அன்பொழுக பேசிதான் பெருமான் தீட்சை கொடுத்தார். எந்த குருநாதரும் கோவிச்சுட்டு தீட்சை கொடுக்க மாட்டார், அன்பா பேசிதான் தீட்சை கொடுத்தார். பானையை பேசி என்னை படுத்தது என்ன பரஞ்சோதி, என்னை வந்து ஒரு அருள்வலையிலே சிக்க வைத்து விட்டார். அவ்வாறு சிக்க வைத்தது ஏன்னு கேட்கிறார். என்னை ஏன் ஆட்டுண்டாய், என்னை விட்டு பிரிவதற்கு தான் என்னை ஆட்கொண்டாயா, எனக்கு மெய்யன்பில்லை என்று நீ பிரிந்து சென்றாய் என்று சொன்னால் மெய்யன்பில்லாத என்னை ஏன் ஆட்கொண்டாய், மெய்யன்போடு உன்னுடைய அருளுக்காக தலைகீழாக தவம் செய்கின்ற அந்த முனிவர்களை சென்று ஆட்கொள்ள வேண்டியதானே. அன்பராகி மற்றருந்தவம் முயல்வார், அயனும் மாலும் மற்றழலுர் ஒழுகாம், என்பராய் நினைவார் இணைப்பலர் நிற்க, இங்கு என எற்றி நிற்காண்டாய். அவர்களெல்லாம் நீ போய் ஆட்கொள்ள வேண்டும், அவர்களை ஆட்கொள்ளாது என்னை போய் ஆட்கொண்டாயே. வெள்ளந்தாள் இருசரியாய் விடையாய் இன்னொரு பெருமான், எட்ட நஞ்சாய் பள்ளந்தாள் உருவனில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவனிற்க என்னை ஆண்டாய். அவர்களை ஆட்கொள்ளாது ஏன் என்னை ஆட்கொண்டாய், தகுதியானவர்களை ஆட்கொண்டிருக்க வேண்டும், தகுதியற்றனை ஆட்கொண்டு விட்டு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி பிரியலாமா, அப்ப நீ ஆட்கொண்டதே என்னை வந்து ஏமாற்றியதுதான் அப்படின்னு சொல்றாரு. அருளே என்னை ஏமாற்றி விட்டது, நீ ஆட்கொள்ளாதே இருந்திருக்கலாம், நீ ஆட்கொண்டதான் திரும்பப்படுகின்றேன். இதெல்லாம் அன்பு மீதினாலும் சொல்வது, இதெல்லாம் அப்படியே யதார்த்தம் எடுத்துக்கூடாது. அவரே இப்படி பேசிப்பாங்க, அன்பு பாஷை நமக்கு புரியாது. பானையே பேசி என்றென்னை படுத்தது என்ன பரஞ்சோதி, ஆணையே பெண்ணே ஆரமுதே. பெருமான் கலப்பினாலே உயிரெல்லாம் நம்ம நினைக்கிறோம், ஆண்கள் ஆண்களாவே இருப்பாங்க, பெண்கள் பெண்களாவே இருப்பாங்க. சில பேர் படித்தவர்கள் இப்படி நினைக்கிறாங்க, உயிரினத்துல ஆண்மையும் கிடையாது பெண்மையும் கிடையாது. உயிரில் அச்சு மாறி பிறக்கும், ஆணா பிறந்தவர்கள் பெண்ணா பிறப்பார்கள், பெண்ணா பிறந்த ஆணா பிறப்பார்கள், மனிதர்கள் விலங்கா பிறப்பார்கள், விலங்குகள் மனிதர்களா பிறப்பார்கள். எப்படி வேணா பிறக்கலாம், இது சட்டை தான். என்ன சமயத்துல பெண்கள் என்ன பண்றாங்க, ஆண்களுடைய சட்டை அணிந்து கொடுக்கிறாரு, அதே போலதான் எப்படி வேணா பிறக்கலாம். பெருமான் கலப்பினாலே எல்லாமாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். உலகத்திலே ஆண்களாகவும் பெண்களாகவும் பெருமானே காணப்படுகின்றான். தும் குமார உதவா குமாரி, பெருமானே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றான் என்று வேதம் சொல்கின்றோம். ஆணே பெண்ணே கலப்பினாலே அனைத்துமா இருக்கின்ற பெருமானே, ஆறுமுதே உண்ண உண்ண தவிட்டாத அமுதம் போன்றவனே, ஆணே பெண்ணே ஆறுமுதே. அத்தா செத்தே போயினேன், எங்கள் தந்தையே உன் திருவுருள் இன்றி வற்றி நான் செத்து விட்டேன். அதாவது விரைவு கருதி இங்க செத்தே போயினேன் என்று இறந்த காலத்துல சொல்கின்றார். விரைவு கருதி இறந்த காலம் பயன்படுத்துவார்கள். நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, நான் உங்க வீட்டுல வந்து பெல் அடிக்கிறேன், நான் தான் தெரியுது உங்களுக்கு, இதோ வந்துட்டேங்கிறீங்க. நீங்க சாப்பாடு முடிச்சிட்டு கையாளமிட்டு தான் வருவீங்க. இருந்தாலும் எனக்கு உறுதி தருவதற்காக வந்து விட்டேன் என்று வருகின்றேன்னு சொல்லல, வருவேன்னு சொல்லல, வந்து விட்டேன் என்று இறந்த காலம் சொல்வது விரைவினை கருதுவதற்காக. பெருமானே நின் திருவுள் இன்றி வற்றி நான் இறந்தே போய்விட்டேன், இனிமேல் என் உயோ நான் இருப்பேன் என்று கருதாதே, ஆல்ரெடி ஐ அம் டெட், நான் இறந்து விட்டேன். அத்தா செத்தே போயிறேன், நின் திருவுள் இல்லாத காரணத்தினாலே நான் இறந்தே போய்விட்டேன். ஏன் நான் இல்லா நாயினேன், ஏன் என்றால் வலிமை, நான் என்றால் வெட்கம், உண்மை தொகை, ஏனும் நானும் இல்லாத நாயினேன், ஏன் நான் ஆகிய இரண்டும் இல்லாத நாயினேன். பெருமானை பிரிந்திருப்பவர்களுக்கு இரண்டு வேண்டும், இரண்டில் ஒன்றாவது வேண்டும். பெருமானை மீண்டும் சென்று அடைகின்ற வலிமை வேண்டும், அது ஆற்றல் மிக்க அன்பு. அன்பினுடைய வலிமைதான் அது, ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் என்று சொல்றார். ஆற்றல் மிக்க அன்பினாலே இழந்த பொருளை மீண்டும் பெறுவதற்கான வலிமை வேண்டும். இல்லை என்றால் அந்த அன்பு இல்லையே என்று தான் வெட்கி வெழுகி மாள வேண்டும், உயிர் பிரிந்து விட வேண்டும். உயிர் பிரிவதற்கு வெட்கம் தான் காரணம், வெட்கமற்றவர்கள் தான் உயிர் வாழ்வார்கள் சொல்றார் நம்ம குருநாதர். பெருமான் பிரிந்த பிறகும் உயிர் வாழ்கின்றோம் என்று சொன்னால் வெட்கம் இல்லை, என் உள்ளம் வெழுகி விண்டிலே வெழுகுதல் வெட்கப்படுதல். பெருமானே உன்னை மீண்டும் வந்து அடைகின்ற வலிமையும் எனக்கு இல்லை, பெருமானை பிரிந்திருக்கின்றமே என்று வெட்கப்பட்டு என் உயிர் பிரியவும் இல்லை, ஏனும் இல்லை நானும் இல்லை, ஏன் நான் இல்லா நாயினேன், என் கொண்டு எழுகேன் எம்மானே. எழுகேன் என்பது ஒரு வருங்கால சொல், என் கொண்டு எதனை துணையாக கொண்டு, எம்மானே எங்கள் தலைவனே எங்களுக்கு பிரியமானவனே, எம்மான் எம்மை சேர்ந்தவன், அம்மான் தமர் என்பதை போல, எம்மான் எமர் என்பதை போல எங்களுக்கு சேர்ந்த இனிமையான பெருமானே, என் கொண்டு எதனை துணையாக கொண்டு எழுகேன், மீண்டும் உன்னை அடைவதற்கு முயற்சி செய்வேன். எழுதல் என்பது முயற்சி செய்தல். பெருமானே உன்னை மீண்டும் காண வேண்டும் என்ற முயற்சியினை எதனை துணை கொண்டு செய்வேன், ஏன் அல்லது நான் இரண்டினை துணை கொண்டு செய்ய வேண்டும். உயிர் பிரிந்தால் உன்னை வந்து அடையலாம், சாவாயும் உனைக்காண்டல் இனி உனக்கு தடுப்புரியதே என்று திருப்பசிபால சொல்றார். பெருமானத்திலே பேரன்பு கொண்டவர்கள் இறந்து விட்டால் பெருமான் அடைந்து விடுவார்களாம். என்ன சாவாயும் உனைக்காண்டல் இனி உனக்கு தடுப்புரியதே, அதுபோல அந்த பேரன்பும் இல்லை, பெருமானை வந்து தொண்டு செய்து இந்த பிரிவிலே மீண்டும் நேரிலே காண்பதற்கான வலிமையும் உள்ள வலிமையும் இல்லை. ஆகவே எதனை துணையாக கொண்டு நான் முயற்சிப்பேன் பெருமானே எம்மானே. மானேர் நோக்கி உடையாள் பங்கா மறையீரறியா மறையோனே, தேனே அமுதே சிந்தை அறியாய் சிறியேன் பிழை பொருளோனே, சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர் குருக போனாரடியார் யானும் பொய்யும் புறமே பொந்தோமே. மானேர் நோக்கி உடையாள் பங்கா, திருவாசத்துல சில இடங்கள்ல இந்த மானேர் நோக்கி போன்ற சொற்கள்ல மீண்டும் மீண்டும் வரும், அதிலே சில பாடல்கள் ஆரம்பிக்கும். அதை நம்ம சில கருத்துல வந்து அடுத்த சொல் எப்படி வருதுங்கிறத வச்சுக்கிட்டு அது எந்த இடத்துல அந்த பாட்டு வருதுன்னு ஞாபகமா சொல்லணும். கவலைன்னு பேரு, வேதத்துல கவலை அதிகம், கவலைன்னா உள்ள கவலை இல்ல, ரோட்ல மாதிரி அப்படியே நொட்டு பண்ணி வச்சுட்டே போறவங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இந்த தண்டவாளத்துல போகாம அடுத்த தண்டவாளத்துக்கு போயிடும், இந்த பத்துல இருந்து இன்னொரு பத்துக்கு போயிடும், இந்த சாப்டர்ல இன்னொரு சாப்டருக்கு போயிடும். உடையா பங்கான்னு வருது, குழைத்த பத்துல மாணவர் நோக்கி மணவாளான்னு வருது, அப்புறம் வந்து பிரார்த்தனை பத்துல மானோர் பங்கான்னு வருது. மான் ஆரம்பிச்சாலே நாலஞ்சு பாட்டு ஆரம்பிக்கிறது. உடையாள் உடையாள் பங்கா, மானை கொண்டு மருந்து மகிழ்ந்த அழகிய பார்வையினை கொண்ட உடையாள் என்றால் உயிர்களை எல்லாம் தனக்கு அணியாக கொண்டவள், திருவுருளே உயிர்களை ஆட்கொள்ளி அந்த உடையாளுக்கு பங்கா, அல்லது பெருமானையே தனக்கு உரியவளாக கொண்டவள் என்பது உடையாள். உயிர்களை அடிமையாக கொண்டதனால அவள் உடையாள், பெருமானையே தனக்கு உரியவனாக கொண்டதனால அவள் உடையாள். ஏன்னா உடையாள் உண்டன் நடுவு இருக்கு, உடையாள் நடுவில் நீ இருக்கு என்பதனால, பெருமானையே தனக்கு உரியவனாக பெற்றவள் என்பதனாலும் உடையாள், உயிர்களை தனக்கு அடிமையாக கொண்டவள் என்பதனாலும் உடையாள். உடையாள் பங்கா, அந்த உடையாளை ஒரு பாகத்திலே கொண்ட பெருமானே, திருவுருளே வடிவமாக இருக்கின்ற பெருமானே, மானியர் நோக்கி உடையாள் பங்கா. மறை ஈறு அறியா மறையோனே, பெருமான் மறையோன் என்பது வேத பொருள் என்ற அளவிலே பெருமானுக்கு பெயர். வேத முதல்வன், வேத நாயகன், வேதியர் நாயகன், வேத நாயகன், வேத முதல்வன் என்பது பெருமானுக்கு ஒரு பெயராகவே அமைந்து விட்டது. ஏன்னா மறைப்பொருள், மறையுமாய் மறைய பொருளுமாய் வந்து என் மந்திரை மன்னிய மின்னானை உருமானே வேதத்தின் பொருளானே, வேத பொருளாக வேத விழுப்பொருளாக பெருமானே இருக்கின்றான். வேத விழுப்பொருளை விண்ணுக்குறும் இருந்தே, ஆனால் வேத பொருளாக பெருமான் இருந்தாலும் வேதத்தின் எல்லை என்று சொல்கின்ற உபரிடங்கள் அவனை அறிகின்றனவா என்றால் இல்லை. வேதத்தின் உண்மையான பொருளை வந்தான், பொருள் என்பது வேதத்தினால் அடையப்படுகின்ற பொருள், ஆனால் வேதம் அவனை அறிந்ததா என்றால் இல்லை. ஒரு கருவியை கொண்டு அறியப்படுகின்ற பெருமான் அந்த கருவியினாலும் அறியப்படாத பெருமான் என்று அவனுடைய பெருமை. கருவியை கொண்டு அறியப்படுகின்ற பெருமான், ஆனால் அந்த கருவியும் அவனை அறியவில்லை என்பது அவனுக்கு மிகச்சிறந்த ஒரு பெருமை. மறை ஈறு அறியா மறையோனே, மறை முதல்வனாக இருக்கின்ற பெருமானே, உன்னை சொல்லுகின்ற அந்த மறைகளும் அறிந்து துதிக்கவில்லை. ஓதி உணர்வதற்கு அறிய பெருமான், உணர்ந்தார்க்கு உணர்வறிய பெருமான், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியும். மறை ஈறு வேதத்தின் முடிவு உபனிஷதங்கள், வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த அறிவு நூல்கள், அந்த அறிவு நூல்களாலும் பெருமானுடைய தன்மை முற்றும் அறியப்படவில்லை. மறையீரறியா மறையோனே, தேனே தேன் போன்று எமக்கு தித்திக்கின்ற பெருமானே, தேன் வந்து திதிக்கின்ற ஒரு மருந்து பொருள், திருவி பிணிக்கு மருந்தாக இருக்கின்ற பெருமான் அவனோடு வைக்கின்ற தொடர்பு இனிக்கின்றது. மருந்து என்றால் கசக்கணும், ஆனால் அது கசக்கல, இனிக்கின்ற தேனே. அமுதே எங்களுடைய மரணத்தை மாற்றுகின்ற பெருமானே, அமுதே கரும்பின் தெளிவே, கருப்பஞ்சாறு கருப்பஞ்சாறு போல இனிக்கின்ற பெருமானே, தேனே அமுதே சிந்தைக்கறியாய் என்றார். தேனென்ற அமுதென்று உன்னை பாராட்டுகின்றோம் என்றாலும் கூட நீ சிந்தைக்கு அறியவன் என்றால் உன்னுடைய உள்ள தன்மையை சிந்திக்கறிய பெருமான். சிந்தைக்கறியாய் திரியேன் பிழை பொருக்கும் கோனே, திரியவன் சிறுமை என்பது என்ன? பெருமான் தந்த அருளினை உலக மருளினாலே இழந்து நிற்கின்ற சிறுமை, அந்த சிறியனாகின்ற நான் என்னுடைய பிழையை பொறுக்கின்ற கோனே தலைவனே. அப்ப பெரியவனாக இருக்கின்ற நீ சிறியவனாகின்ற என்னுடைய பிழையை பொறுப்பதனாலே நீ எப்பொழுதும் பெரியவனாகவும், தொடர்ந்து பிழை செய்தாலே நான் எப்பொழுதும் சிறியவனாக இருப்பேன். சிறியவன் என்பது எனக்கு அமைந்து விட்டது இயல்பு பெயர், பெரியவன் என்பது உனக்கு அமைந்து விட்ட இயல்பும் பெயருமாகும். ஆகவே சிறியன் பிழை பொருட்கும் கோனே, கோன் என்பது தலைவன் என்பது கட்டுகின்றது. அப்ப பிழை பொறுத்தால் தான் தலைவராக முடியும், பிழையை செய்வர்கள் தலைவராக முடியாது. தொண்டர்கள் செய்கின்ற பிழையினை பொறுத்துக் கொள்ள வேண்டும், தொண்டர்கள் செய்கின்ற பிழையினை பிழைக்காக அவர்களை தண்டிப்பதோ அல்லது அவர்களை போன்று தானும் பிழை செய்வதோ. இப்ப நம்ம பழைய அவர் ஆயிட்டார்னா அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பெரியவன் என்பதனால கோ, திரியேன் பிழை பொறுக்கும் கோனே, சிறிதே கொடுமை பறைந்தேன். ரெண்டு பொருள் இருக்கு. கொடுமை என்றால் மாறிய தன்மை, கோடு என்றால் வளைதல், நேர்மையா செல்லுதல், அதிலிருந்து பிசகுதல், வளைதல், ஒருவர் ஒரு காரியத்தை சரியா செய்யாம தவறு செய்தல், வளைந்து போதல், அதான் கொடுமை. பெருமானே கொடுமை பறைந்தேன் என்று சொன்னால் சொன்னேன், பெருமானே கொஞ்சம் தான் உன்னை நான் குற்றம் சொன்னேன் என்பது பொருள். சிறிதே கொடுமை பறைந்தேன், திரியன் பிழைபெருக்கும் கோன் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன், திரியனுடைய பிழைபெருக்கும் கோனே உன்னை நான் சற்றே குற்றம் சொன்னேன். நீ வந்து எப்போது நேர்மையானவன் தான், ஆனால் என் விஷயத்திலே என்னை நீ மிகவும் தண்டிக்கின்றாய் என்று நான் உன்னிடம் முறையிடுகின்றேன். அப்ளிகேஷன் போடும் போதே அப்ளை பண்ணும் போதே நீங்க எல்லாத்தையும் அன்பா நடந்துக்கிறவங்க இருந்தாலும் என்ன வந்து எனக்கு அளவுக்கு மீறி என்னை துன்புறுத்துகிறீர்கள் என்று சற்றே பணிவோடு விண்ணப்பித்துக் கொள்கின்றேன், சிறிதே கொடுமை பறைந்தேன். என்ன காரணம்? ஒன்றும் போதா நாயேனி உய்யக்கொண்ட நின் கருணை, இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா என் கோவே, குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது. பெருமானை யாரும் தட்டி கேட்பவர் இல்லை, நாம வந்து முட்டை முட்டையா பாவம் பண்ணிருக்கிறோம், அத்தனை பாவத்தையும் பெருமான் தள்ளிடுறாரு. தள்ளினா அவர் யார் வந்து ஏன் தள்ளிடுங்கன்னு கேட்க போறாங்களா? உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு அவர் சொல்லுவாங்க பெருமாள். என்ன ஆகவே உன் வேலையா அது போ, உனக்கும் என்ன வெயிட் பண்றேன், நான் வெயிட் பண்றேன், அவ்வளோனே ஏன் வெயிட் பண்ணேன்னு என்ன கேட்காத, கிட்ட அதிகாரம் இருக்கு, சட்டம் கிட்ட இருக்கிறதுனால என்னுடைய இஷ்டம் அது, எனக்கு தானே அவன் கடமைட்டிருக்கான், எனக்கு தர வேண்டிய காசு வேண்டாம் தான் சொல்றேன், நீயே அதை பத்தி உனக்கு முடிவு, நமக்கு வர வேண்டிய பணத்தை வேண்டாம் என்று சொல்வது நமக்கு உரிமை இருக்கு. பெருமான் வந்து பெருமானை குறித்து நான் செய்திருக்கின்ற பிழையினை பெருமான் பொறுத்துள்ளதற்கு பெருமானுக்கு உரிமை இருக்கின்றது. ஆகவே நான் எவ்வளவு குன்று போல குற்றங்கள் செய்திருந்தாலும் அதை குணம் என்று நீ கொண்டால் என்றான் கேட்டது. இதுல பிழையினை பொறுத்துக் கொள்ளுகிற சொல்ல, அது குணமென்றே கொள்ள வேண்டும் என்று சொல்ற, தப்பு நான் செய்வேன், ஆனா நீ என்ன பண்ணணும், தட்டி கொடுக்கணும். நம்ம வீட்டு புள்ள கடிகாரத்தை உடைச்சிருக்கோம், நாம என்ன சொல்லுவோம், அது பின்னாடி என்ஜினியரா வருவோம், கடிகாரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு உடைச்சு பாக்குது. இன்னொரு வீட்டு பிள்ளை பால் விளையாடும் போது தவறி போய் நம்ம வீட்டு கண்ணடியில பட்டு உடஞ்சிரும், பெத்தா போறமா வளைக்க தெரியல இன்னொரு வீட்டு பிள்ளை. அதனால அப்படி சொல்லுவோம், நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா அது அதை விட பெரிய 2000 ரூபாய் வாத்தா கீழே சுத்திலால அடிச்சிருக்கோம், அது சுத்திலாலே அடிச்சிருக்கோம். என்ன சொல்லுவோம், நம்ம வாட்ச் போனா போகுது, என்ஜினியரா வர போகுது. அதுபோல உன்னுடைய பிள்ளையா நான் இருக்கேன், ஆகவே நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீ தட்டி கொடுக்கணும், தப்பையே பாராட்டணும் இல்லையா. குன்றைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது. ஆகவே சிறிதே கொடுமை பறைந்தன் பெருமானே, குற்றமே செய்யணும் நீ குணமென கொள்வாய் என்று நான் நினைத்தேன். அப்படியே அடியார்களுக்கு பண்ணிருக்கேன் நிறைய, அடியார்கள் பண்ற குற்றத்தெல்லாம் குணமென கொண்டுக்கார் சுவாமி. அடியவர் என்ன பண்ணிட்டாரா, குருக்கள் அவரை ஒரு பெண்ணை விரும்பினார். அவர் என்ன பண்ணிட்டாரு, சுவாமிக்கு சாத்தின அந்த புஷ்பத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்தாரு, அந்த பெண்ணு கூந்தல அணிந்து கொண்டு விட்டது. ஊர் ராஜாக்கே டெய்லி அர்த்தஜாமன் பிரசாதம் அனுப்புவார், கோயில புட்டிட்டு வந்துட்டா ராஜாக்கு பூ எடுத்து வைக்கலையே பிரசாதம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இந்த பெண் தலையில சுட்டின பூவையே திரும்பவும் எடுத்து ராஜாக்கு வெத்தலை பார்க்க பழத்தோட அனுப்பிச்சாரு. ராஜா அதை கண்ணில் ஊத்திட்டு பாக்குறாரு, அதுல நீளமா ஒரு முடி இருக்கு, இவங்க தலையில சுட்டிட்டு இல்லாத கொடுத்துருக்காங்க. உடனே ராஜா கோவம் வந்துருச்சு, இது சாமி பிரசாதம் நீங்க அனுப்பல, உங்க வீட்டுக்காரியோட தலையில சுட்டினது அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஏன் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, பெருமான் வந்து ஒரு பால் ஆணும் ஒரு பால் பெண்ணுமா இருக்கிற பெருமான், ஒரு பக்கம் தடையும் ஒரு பக்கம் வந்து கருங்கூந்தலும், ஒரு பக்கம் செஞ்சடையும் ஒரு பக்கம் கருங்கூந்தலமா இருக்கிற பெருமான், அவன் சிறுசில சுட்டின பூ அப்படிதான் இருக்கும்ட்டார். உடனே அரசர் என்ன சொன்னாரு, நாளைக்கு வரும்போது பெருமான மாறி இருக்கணும், இல்லன்னா அவன் தலையை வாங்கிட்டு வந்துட்டாரு விட்டாரு, தலையை போறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த நாள் அந்த ராஜா வந்து தரிசனம் பண்ணார், குடுமியான் மலைன்னு இன்னைக்கு இருக்கு புதுக்கோட்டை பக்கத்தில. அங்க வந்து அரசர் தரிசிக்கும் போது பெருமான் குழலோடும் சடையோடும் காட்சி கொடுத்தான். அரசன் இந்த புண்ணியம் பண்ணிருக்கிறாரு, ஆனா பெருமான் ஏன் அப்படி காட்சி கொடுத்தாருனா, தன் அடியவனை காப்பதற்காக. இப்ப அந்த குறுக்களை தண்டிச்சிருக்கலாம் இல்ல, ஏன்பா நீ தப்பு செய்ததும் இல்லாம என்னையும் மாட்டி விட்டியா, குருக்கள் செய்தது தப்பு, நீ தப்பு செய்ததும் இல்லாம என்னையும் மாட்டி விட்டு யார் சொல்லி தண்டிச்சிருக்கலாம். ஆனா பெருமான் பண்ணாரு, தன்னை பொறுத்து ஒருவரை தன்னுடைய அடியவன் குற்றம் செய்தால் பெருமான் தண்டிக்கவே மாட்டார், அதற்கு பரிசு கூட கொடுப்பார். ஆனால் தன் அடியாரை குறித்து ஒரு குற்றம் செய்தால்தான் பெருமான் தண்டிக்கிறான், எங்கேயுமே பார்க்கலாம். நம்பியாரூரர் வந்து நம்பியாரூரர் பெருமான் தன்னை வாங்கிட்டு இருக்கான்னு நம்பியாரூர் சொன்னார், சங்கிலியாக என் கண் கொண்டேன். இதே நம்பியாரூரர் வந்து பெருமான்ட்ட ஒண்ணு சொல்லி மீறி இருந்தாருன்னா பெருமான் தண்டிச்சிருக்கவே மாட்டார். பெருமான்ட்ட ஒண்ணு சொல்றாரு, நாளைக்கு உன்ன வந்து பாக்குறேன் திருவாரூர்ல, பாக்கல நாலு நாள் கழிச்சு தான் பாக்குற, ஐயா எல்லாரும் போல நீனும் வந்து நாலு நாள் கழிச்சு பாக்குறேன் என்று விட்டுருவார். ஆனா சங்கிலிக்காக என் கண் கொண்டு என்று தன் அடியாரை குறித்து ஒரு தவறு செய்தால்தான் பெருமான் தண்டிக்கிறானே தவிர, தன்னை குறித்து ஒரு தவறு செய்தால் பெருமான் தன் அடியார்களை தண்டிப்பார். குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கை பெருமான், அதான் குன்றேறிய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது. எத்தனையோ இடங்களில் பெருமான் தன்னுடைய அடியார்களை காப்பாற்றி இருக்கிறார். என்னன்னா பெருமான் வந்து பேரன்பு கொண்டவன், அவரை நம்ம குழந்தை நம்ம கிள்ளுது அடிக்குது காதை பிடிச்சி இழுக்குது முன்பக்கமா ஏறி முதுகு வழியா சறுக்கு மரம் இறங்குது, அப்பா கோச்சுக்கிறாரா, இந்த அப்பாவே கோச்சுக்கல, இரவிகள் தோறும் பெரிய அப்பா அவரு, அவர் கோச்சுப்பாரா, ஒத்திலி அப்பன் அவர், அவர் கோச்சுக்க மாட்டார். பெருமான் தன்னுடைய அடியார்களுக்கு ஆறாத ஆனந்தித்து அடியார் செய்யும் அனாச்சாரம் பொறுத்தொருளை அவரை மேலிருந்தும் சீராத பெருமானை அப்படி சொல்றார். திருமார்பேற்றம் சென்றவள குந்தினை சென்று அடைந்தேன் நான் திருமார்பேர் தாண்டவன், ஆறாத ஆனந்தித்து அடியார் செய்யும் அன்பர் செய்யும் அனாச்சாரம் பொறுத்தருளி, ஆனந்தத்தினாலே தவறு செய்து விடுவார்கள் அன்பர்கள்லாம். அன்பு மிகுதியினால பெருமானுடைய திருமேனி மீது ஒரு சிலந்தி விழுந்து விட்டது. கணவனார் வந்து உள்ள உட்கார்ந்துக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார், அந்த கருவறைக்கு வெளியில இருந்துகிட்டு சாமான்களை கொடுத்துட்டு இருக்காங்க, பூஜைக்குரிய சாமான்களை அந்த மனைவியார் கொடுத்துருக்காங்க, நீலனத்தினுடைய மனைவியார். அந்த கருவறை விமான உள்பக்கம் நிறைய சிலந்தி திருப்பணி பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பிரவாரம் பண்ணல, அவரு சிலந்தி வந்து பெருமான் திருமையில விழுந்தது. சிலந்தி விழுந்தா பெருமானுக்கு அந்த விஷத்தினால உடம்பு தடிச்சு போவேன் சொல்லி டக்குனு இவங்க உள்ள பெண்கள் கருவறைக்குள்ள நுழையக்கூடாது, அது சட்டத்தை மீறி அன்பு மிகுதினால அனாச்சாரம். அன்பு மிகுதினால செய்யறது, திட்டமிட்டு செய்வதில்லை, தானா செய்வது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு முள்ளு கண்ணுல தெரியுது, காலை தானா எடுத்து வைக்கிறோம், நம்ம யோசித்து வைப்பதில்லை, இது ஒரு முள், இதன் மீது கால் வைத்தால் இது நம்மை குத்தும், அது வலிக்கும், அப்புறம் அது விஷம் உள்ளா இருந்தா ஆஸ்பத்திரியில போய் யூஸ் போட்டுக்கணும், யோசிச்சுட்டு நம்ம கால் எடுத்து வைக்கிறோம், ஆட்டோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பேரு, அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லயே ரீசனிங் உண்டு, அந்த ரீசனிங் வந்து ஃபிளாஷ், அது மின்னலை போல இருக்கு, அதை நம்ம யோசித்து செய்வதில்லை. அதே போல இங்க ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்ன பண்ணாங்க, ஒரு தாயாருக்கு தான் இந்த குழந்தை, பச்சை குழந்தை, பச்சை குழந்தை பக்கத்தப்பில் பள்ளி வரும், ஏதாவது பாச்சை வரும், ஏதாவது கரப்பு வரும், ஒன்றும் அவங்க தான் அதை எடுத்து அப்புறப்படுத்துவார்கள் பார்ப்போம். அதே போல இவங்க என்ன பண்ணாங்க, டக்குனு ஓடி வந்து உசுனு ஊதிட்டாங்க. வாயினுடைய காத்து எச்சல், இந்த எச்சல் காற்று படும்படியாக பெருமான் திரும்பியின் மீது ஊதி விட்டாயே என்று சொல்லி கணவரை கோவித்துக்கிட்டு உன்னை நான் இங்கேயே விட்டுட்டேன், வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு வந்து நிம்மதியாக அவரை தூங்குறாரு. அவர் நீங்கள்லாம் அப்படியே நிம்மதியாக தூங்க மாட்டீங்க, பக்கத்தில் டெய்லி இருக்கிற ஆள் இன்னைக்கு இல்லையே பயப்படுவீங்க. ஆனால் அவர் நிம்மதியாக தூங்குறாரு, பச்சற்றவர் அடியார்கள்லாம் அந்த நிலையில் இருந்திருக்காங்க, பக்கத்து சீட்டு காலியாக இருக்கு, நிம்மதியாக தூங்குறாரு. பங்கடையில் பள்ளி கொள்கின்றார்னு சொல்கிறாரு. ஆனால் பெருமான் வந்து அவர் நிம்மதியாக தூங்க விடலை, காட்சி தந்து உன்னுடைய மனைவியினுடைய வாய்க்காற்று படாத இடமெல்லாம் எனக்கு கொப்பளம் ஆயிடுச்சு உடம்புல, அவங்க வாய்க்காற்று பட்ட இடமெல்லாம் அந்த விஷம் முறிஞ்சு கொப்பளம் மாறிவிட்டதுன்னு காட்சி கொடுத்தார் என்று. அப்போ அவருடைய அன்பினை இவர் கருதவில்லை என்று சேக்கர் சொல்றார். இப்போ அன்பினை தான் பெருமான் கருதுகின்றான், மனிதர்கள் தான் அன்பினை கருதுவதில்லை, பெருமான் அன்பினை மட்டும் கருதுகின்றான். ஆகவே சொல்றாரு வந்து, சிறிதே கொடுமை பிறந்தேன், எல்லாருக்கும் இவ்வாறு இன்பனாகவும் அன்பனாக இருக்கின்ற பெருமானே, என்னிடத்துல மட்டும் நீ வலியவனாக இருக்கின்றாய், ஆகவே உன்னை நான் கொஞ்சமா புத்தந்தொழிக்கிறேன், சிறிதே கொடுமை பிறந்தேன், நீ நேர்மையாக இல்லை என்பதை சற்றே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் அன்பா இருக்கீங்க, என்ன மட்டும் சிறு சிறிது விடுறீங்க, சிறிதே கொடுமை பிறந்தேன். ஏன் சொன்ன, சிவமா நகர் குருக போனார் அடியார், அடியாரான எல்லாரும் சிவமா நகர் குருக போனார், சிவனுடைய பெரிய நகரமாகின்ற சிவ ராஜதானி, மாநகர் என்றால் ராஜதானி தலைநகர், நகரங்களுக்கு தலைவு தலைநகர் மாநகர், சிவனுக்கு ராஜதானி கைலாயம், இதுவும் சிவநாம சிவமாநகர் தான், மதுரையும் சிவமாநகர் தான், மாநகருக்கெல்லாம் மாநகர் கைலாயம், சிவமாநகர் குருக போனார் அடியார், அடியாரான எல்லாரும் போனார், யானும் பொய்யும் புறமே பொந்தோமே, ரெண்டு பேர் மட்டும் வெளியில் இருக்கிறோம் ஐயா, யாருனா நானும் என்னுடைய பொய்யும். ஏன் தன்னுடைய பொய்யை தன்னுடைய பிரித்து சொல்லாதீங்கன்னு சொன்னால், இதுக்கு வந்து இது வந்து ஒரு டெட் வெயிட்டு, இந்த டெட் வெயிட்டை கேரி பண்ணுறதுனால நம்முடைய முன்னேற்றம் வந்து தடைபடுகின்றது. தன் காலில் பெரிய பாறாங்கல்ல கட்டிகிட்டு இருக்கான், எல்லாரோட சேர்ந்து ஓடி போய் ரயில் ஏறின முடியுமா, அந்த கல்லிலிருந்து காலை நகத்தை வந்து விடுவித்து கொண்டான்னு சொன்னால் ஓடுற ரயிலில் ஏற முடியும், ஒரு கல்லை இழுத்துட்டு ஓட முடியுமோ, அந்த பொய்யிலிருந்து விடுபட்டால் தான் மெய்யினை அடைய முடியும். உலகமாகின்ற பொய்யினை நம்ம என்ன பண்ணுறோம், முதுகில் 100 கிலோ அரிசி முட்டையை போல சுமக்கிறோம், உலகம் என்ற பொய்யினை தலையிலும் முதுகிலும் எல்லா இடத்தையும் சுமந்து கொண்டிருக்கின்றோம், அந்த பொய்யே கல்லாக வந்து கையிலும் காலிலும் கட்டப்பட்டிருக்கு, பொய்யாகின்ற சிறைக்குள்ளே இருக்கும், இந்த சிறை கதவையெல்லாம் உடைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பொய் என்ற ஒரு டெட் வெயிட் தடைக்கல் நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் விரைவிலே சென்று மெய்யினை அடைவதற்கு எந்த தடையும் இல்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே யானும் பொய்யும் புறமே போந்துமே என்பதனால பொய்யினாலேயே நான் புறம் போந்தேன் என்பது பொருள், இந்த பொய் தான் நான் புறம்போவதற்கு காரணம், பொய் என்பது உலகப்பற்று, உலகப்பற்று என்பது என்னென்ன, அடியார்களுக்கு வந்து சுருங்கி பார்த்தா உடம்பின் மீது இருக்கின்ற பற்று தான், உடம்பு தான், உடம்பு தான் உலகத்துக்கு நமக்கு இருக்கிற லிங்க்கு, நல்லா கவனிங்க, இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டதுன்னா நேற்று வரை இருந்த உலகம் நமக்கு இல்லை, உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் இந்த அதுக்கு முன்பாக இருந்த உலகமானது நமக்கு இல்லை, எல்லா கான்டாக்டும் ஸ்னாப் ஆகிடும் உடம்புலேருந்து உயிர் பிரிந்தபோது. ஆகவே உடம்பு தான் உலகம்னு பார்க்குறோம், உடம்பின் மீது இருக்கின்ற பற்றே உலகத்தின் மீது இருக்கின்ற பற்று, அந்த பற்று இல்லாமலே வாழ்ந்தார்கள் அடியார்கள், ஆனால் அந்த பற்றோடு தான் வாழ்வதாக இங்கு குருநாதர் சொல்கிறார், அந்த பற்று கூடாது என்பதாக சொல்கிறார், அவ்வளோதான், அவர் அப்படி வாழ்ந்தார் என்பது பொருள் இல்லை, அந்த உடம்பின் மீது இருக்கின்ற பற்றினாலேயே நான் பின்தங்கிவிட்டேன். ஆகவே பெருமானே அந்த பற்றினை நீக்கே நீ ஆட்கொள்ள வேண்டும், இப்போ ஒருத்த வந்து காலில் கல் கட்டியிருக்கு ஓடி வர முடியல, சுதந்திர புருஷனாக இருக்கின்ற ஒருவன் அந்த கட்டினை அவிழ்த்து விடலாம் இல்லையா, கட்டிப்பட்டவன் தான் கட்டினை அவிழ்க்க வேண்டும், என்னை கட்டிப்பட்டவனும் நீ தான், கட்டினை அவிழ்க்க வேண்டியும் நீ தான், பந்தமும் வீடும் படைப்போன் காண்கிற, பந்தமும் வீடும் பரப்புகின்றீர். ஆகவே பெருமானே இவ்வாறு நீ என்னை ஆட்கொள்ளாத காரணத்தினாலே உன் மீது சிறிது கொடுமை இருக்கின்றது, உன்பால் சிறிது வஞ்சகம் இருக்கின்றது என்று சற்றே விண்ணப்பிக்கின்றேன் என்று ஒரு பொருள். இன்னொன்று, கொடுமை என்றால் பாவம், பறைந்தேன் என்றால் விரைந்தேன் அர்த்தம், பெருமானே சிறிதே நான் இந்த பாவத்தின் விரைந்தேன் என்ன என்று சொன்னால், உன்னுடைய திருவுள்ளத்திற்கு இசைந்தவர்கள் எல்லாம் உன்னோடு வந்துவிட இந்த உழும்பின் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விட்டேன், அது சிறிது நான் செய்த கொடுமை என்று பொருள். பஸ் வரும்போது பேப்பர் வாங்கி அப்போதான் ஹிண்டு கொடுத்துட்டு இன்னும் 2 நிமிஷம் நிற்காதா அப்படின்னு முக்கியமாக அதை பார்க்குற மாதிரி, அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டாப்பில் கூட அந்த பேப்பரை வாங்கிக்கலாம், ஆனால் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் டீ வாங்கி சாப்பிடுவாங்க, அப்போ தான் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, அந்த பஸ்ஸு போகும், அப்புறம் வர பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்கும், ஏறவே முடியாது, அப்புறம் பஸ்ஸு வராது, அதனால தான் மிஸ்ஸிங் த பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு இடியோமேட்டிக் மெசேஜே உண்டு, மிஸ்ஸிங் த பஸ், பஸ் வரும்போது ஏறணும், பெருமாள் அருள் செய்யும்பொழுதே விழித்திருக்க வேண்டும், பெருமாளுக்காக இயங்கி இருந்து இந்த பெருமாளுக்கு பத்திரமாக வேண்டும், பெருமாளோட அந்த அடியார்கள் ஒன்றுபட்ட பொழுது சிறிதே கொடுமையை பறைந்தேன், சிறிது பாவத்திற்கு விரைந்து விட்டேன், பறைதல் விரைதல்ங்கிற பொருள், அப்பொழுது பெருமானே ஏனைய பொருள் போல் நினைத்து விட்டேன், மழை கையிலங்கு போர் கிண்டமென்றலால் அரிய இந்துனை கருதுகின்றேன் சொல்றார். ஒரு குழந்தை கையில தங்க பாத்திரம் இருக்கு, தங்க பாத்திரத்துல அம்மா வந்து பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்டுன்னு வாசல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லா பாத்திரம் விளையாட்டு பொம்மை பாத்திரத்தை போலதான் இந்த தங்க பாத்திரத்தில் நினைக்கிறது பொண்ணு உயர்ந்தது என்ற கருத்ததுக்கு கிடையாது. அதுபோல பெருமான் எத்தனையோ அருள் செய்திருக்கிறார். பெருமானே நேராக குருவாக வந்து விட்டான், அப்பொழுது இது உயர்ந்த நிலை என்பதை அறியாது பல நிலைகளைப் போல ஒரு நிலையாக கருதி பெருமான் இவ்வாறு மீண்டும் வருவான் என்று இருந்து விட்டான் என்று பொருள். அப்ப வந்து சிறிதே கொடுமை பெறுதல் என்பதை ஏமாந்து போதல் என்பது பெருமான் இப்போது வந்த போதே வந்தபடியே பிறகும் வருவான், பிறகு வருவான் என்பது உறுதி இல்லை. அதனால்தான் சொல்றார் வந்து இனியொரு நாள் காண்பேன் ஆகில் என்று சொன்னார் திருவொற்றியூர் தாண்டகத்தில். அப்பெருமான் மீண்டும் ஒரு நாள் பார்ப்பேன் என்று சொன்னால் உழைப்பாடே படத்தழுவி போகலுட்டேன். காண்பேன் ஆகில் என்று சொன்னதுடைய பொருள் என்னன்னா மீண்டும் பெருமான் வருவது பெருமான் கையில் இருக்கின்றது, நம்ம கையில் இல்லை. பெருமான் நம்ம வீட்டு வாசலியா ஒரு நாள் போயிருக்கிறாரு, மீண்டும் வருவார் இருக்கக்கூடாது, மீண்டும் வருவது அவர் கையில் இருக்கின்றது. எத்தனையோ தடவை பார்த்துருக்குறோம் பெருமான் இன்னைக்கு வராரு ரிஷப வாகனத்தில் வராரு தூங்கிட்டோம், சரி நாளைக்கு யானை வாகனத்தில் வருவார் அப்போ தேங்காய் உடச்சிக்கலாம்னு இருந்தா யாராவது மண்டை போட்டுருவான், யானை வர உள்ளே சுற்றிடும், வெளில வராது வீட்டு வாசலுக்கு வராது, அவர் இஷ்டம் வர்றது வராதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் பெருமான் வரும்போது போன பெருமானை பார்ப்பதற்கு பார்ப்போம். ஆகவே இனி ஒரு நாள் காண்பேன் ஆகிலுமே காண்பது சிரமம் என்று பொருள். சிறிதே கடுமை பெறந்தேன் சிவமார் அகர்குருக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே. யானும் பொய்யும் என்பது அந்த உண்மை, பொய்யினால் தான் நான் புறம் போந்தேன் என்பது பொருள். இந்த பொய் தான் எனக்கு தடைக்கல்லாக இருந்தது. புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவேன் இன்னை சார்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. இதுவும் சொல்லும் பொருளுமாக அந்தாதியாக வருகின்றது. புறமே போந்தோம் பொய்யும் யானும் என்ன ஏன் பொருளும் அப்படியே வருதுன்னு கேட்டா அந்த பொருள் ரொம்ப முக்கியம். ஆகவே அதிலேயே ஆரம்பிக்கின்றார். இதான் ஒப்பாரி வைக்கிற மாதிரி என்ன பெருமானே நானும் பொய்யும் புறந்தெங்கினோம், நானும் பொய்யும் புறந்தெங்கினோம் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றார். புற பொய்யினால் நான் புறந்தெங்கினேன், நான் புறம் போனதற்கு என்னுடைய பற்றே காரணம். பெருமானை விட்டு ஒருவர் பிரிவதற்கு இந்திரிய வயப்படுதலும் பற்றும் தான் காரணம். என்ன காரணம்? பெருமானுக்கு பிரிகின்ற எண்ணமே இல்லை. அப்ப வினையன் போல் உடையார் பிறரார் உடையார் அடி நாயேனி தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. பெருமானுக்கு தன்னை மறைத்துக் கொள்வதோ ஒழித்துக் கொள்வதோ பிரிந்து போவதோ அவருடைய திருவுள்ளத்திலே கிடையவே கிடையாது. பெருமானை விட்டு பிரிவதெல்லாம் நாம் எடுத்த முடிவு தான். நாம தான் நம்முடைய அறியாமை காரணமாக பெருமானுடைய திருவிழுக்கு பிரிவுதோம். சிவகங்கை குளிக்காதன்னு சொல்லுதா, நாம தான் இன்னைக்கு குளிக்க வேண்டாம் நாளைக்கு குளிச்சுக்கலாம். நடராஜா சாயரசம் வந்து பார்க்காதன்னு சொல்றாரா, நாம தான் இன்னைக்கு மேட்ச் பார்த்துருவோம் T20 மேட்ச். நேற்று ஒரு ரன்ல தோத்து போட்டாங்க, யார் வேணா ஜெயிக்கக்கூடிய மேட்ச் அதை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த நேரத்தில் அர்த்தம் போயிருக்கோம். நாளைக்கு தான் அர்த்தநாமம் நடக்குது, நாம தான் முடிவு பண்ணோம். பெருமான் வந்து இன்னைக்கு அர்த்தநாமம் கிடையாது முடிவு பண்ணிருக்காரு, இன்னைக்காவது டெய்லி அர்த்தநாமம் உண்டு. பெருமானத்தை குற்றமே கிடையாது, குற்றம் இல்லாத குண குன்றம். புறமே போந்தோம் பொய்யும் யானும் பெறவன் மெய்யன்பு பெறவே வல்லேன். இந்த வல் என்று ஒரு பகுதி சொல், அதுனா வல்லுதல் என்று ஒரு தொழிற்பெயர். வல்லுதல் என்றால் முடிதல், நம்மால் செய்து முடிக்க முடிதல். அந்த வல்லுதல் என்ற தொழிற்பயிரனுடைய அழிப்பயிர் அழியில வல்லேன் என்ற சொல் சொல்லி உண்டாயிருக்குன்னா வல்லேன் என்பதில் இருக்கிற ஏன் என்பது எதிர்மறை பொருளை தரும். வல்லேன்னா என்னால் முடியலைன்னு அர்த்தம். மெய்யன்பு பெறவே வல்லேன், மெய்யன்பினை பெறுவதற்கு என்னால் முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் அர்த்தம் வன்மை என்று ஒரு பண்பு பெயர். அந்த பண்பு பெயரின் அடியாக வல்லேன் என்று ஒரு சொல் உண்டாகும், அதற்கு முடியும்னு அர்த்தம். நான் செய்ய வல்லேன் அப்படின்னா என்னால் செய்ய முடியும். வன்மை என்ற பண்பு பெயரின் அடிப்படையில் இந்த வல்லேன் என்ற சொல்லை உருவாக்கினா முடியும்னு பொருள். வல்லுதல் என்ற தொழிற்பெயரின் அடிப்படையில் வல்லேன் என்ற சொல்லை உருவாக்கினால் முடியாதுன்னு பொருள். ஒரே சொல்லுக்கு ரெண்டு பொருள். மெய்யன்பு பெறவே வல்லேன் அப்படின்னு சொன்னா மெய்யன்பினை என்னால் பெற முடியவில்லை என்பது பொருள். பெருமானை சென்று அடைய வல்லேன் என்று சொன்னால் அந்த இடத்துல என்னால் பெருமானை போய் அடைய முடியும் என்றும் சொல்லலாம். வல்லே அப்ப முடியும்னு சொல்லி அதுக்கு மறுதலையா சொல்லணும்னா வல்லேன் அல்லேன்னு சொல்லணும். வல்லேன் அல்லேன்னா முடியாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வல்லேன் என்றாலே முடியலைன்னு அர்த்தம். என்ன அதை பார்க்கணும். அப்ப மெய்யன்பு பெறவே வல்லேன், அடியாரர்கள் உன்னிடத்திலே எந்த உண்மையான அன்பினை கொண்டிருந்தார்களோ அந்த மெய்யன்பிற்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா அதை இந்த பாட்டிலே உடம்புடுபடுத்தி சொல்றார். அறவே நின்னை சார்ந்த அடியார் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு கொடுத்தல் தான் மெய்யன்பு. சிதம்பரத்துக்கு வருவாங்க ஒரு மாநாடு, அந்த மாநாட்டிலேயே தங்களுடைய தோழர் ஒருத்தருடைய திருமணமும் பக்கத்தாவில், அப்படியே வந்து பிச்சாவரம் பீச்சுக்கும் போனோம், அப்படியே நடராஜர் கோயிலுக்கும் வரணும். அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அது அந்த அஜெண்டால 7th ஐட்டம் டெம்பிள் விசிட்னு இருக்கும். டெம்பிள் விசிட் அது 7th இடத்துக்கு வரும்போது மத்தியானம் 2 ஆகும், டெம்பிள் க்ளோஸ் ஆகிருக்கும். டெம்பிள் க்ளோஸ் ஆனதுனால டெம்பிள் விசிட் அந்த கேன்சல் ஆகிருக்கும். இப்போ நம்முடைய பல திட்டங்களில் ஒன்று இறைவன் இருக்கும்போது அது மெய்யன்பு இல்லை, சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவாக இருக்கணும். அப்பர் பெருமானுங்களா அதான் அஜெண்டாவே, பெருமான் தான் ஒரே அஜெண்டா, சம்பந்தம் இருக்கலாம் எங்கே போனாலும் பெருமான் சுந்தரி தான். அப்படி யாருக்கு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவாக இறைவன் இருக்கிறானோ அவர்கள் தான் அறவே பெற்ற அன்பர்கள், அதுதான் மெய்யன்பு. இதுதான் மெய்யன்புடைய இலக்கணத்தை இந்த பாட்டில் சொல்லியிருந்தேன், நீங்கள் தான் சொல்லுங்கள். மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான் என்றால் அதற்கு மறுதலையான வண்ணம் பொய்யன்பின் வண்ணமாக இருக்கின்றேன். மெய்யன்பினை பெற முடியாதவன் நான் என்ன பண்ணிட்டேன், பொய்யன்பினை முழுதாக பெற்றேன். பொய்யன்பது என்பது என்ன, அன்பு போல காட்டி வஞ்சிப்பது, பெருமானுக்கு தொண்டு செய்வதை போல இருந்து கொள்வது, ஆனால் மனமெல்லாம் வீட்டில் இருக்கும், கோயில் இருந்துகிட்டே வீட்டை நினைத்துக் கொள்வது, அதான் பொய்யன்பு. நடராஜா முன்னாடி இருந்துகிட்டே சண்டை போடுறது, நம்ம பத்தி யார் பேசுறாங்கன்னு பாக்குற கேட்கறது, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு ஓரக்கண்ணால் பார்ப்பது என்று பார்க்கும்போது பொய்யன்பு. பெருமான் சந்நிதியில கூட அன்பு சித்திக்காது, பொய்யன்பு இருப்பதுனால, பற்று இருப்பதுனால, வீட்டு ஞாபகம் இருக்கிறதுனால. காந்தத்தின் அருகிலே இருந்தும் கூட இரும்பு ஒட்டாது, என்ன காரணம், அந்த இரும்பு மேல மண் ஒட்டியிருக்கு. காந்தம் பவர்ஃபுல்லான காந்தம் இருந்தும் இரும்பு போய் ஒட்டாது, ஊசி ஒட்டாது, என்ன காரணம், ஊசிய மண்ணில் தொஞ்சிருக்கு. இப்போ பற்றி இருப்பதன் காரணத்தினால இறைவன் சன்னியில் கூட மெய்யன்பு ஏற்படாது. அல்லா வண்ணம் பெற்றேன் யான், மெய்யன்பு பெற முடியாது இருக்கிற காரணத்தினாலே பொய்யன்பினை நிரம்ப பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னார். தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பிரதோஷம், நாளைக்கு முடிந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நான் நாளை மறுநாள் தொடர்ந்து பார்ப்பேன். பார்வதி கதையே நான் குருபீடு
நாளைக்கு ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஸ்டேட் கேபிட்டல் டு சென்ட்ரல் கேபிட்டல்